السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. அருளால அன்புடையோர், அல்லாஹுவின் திருநாமத்தால் இந்த குத்துபாக்கள் சங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குறித்தாகட்டும். ஸலவாத்து ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது ஆன்மீக வாழ்க்கையிலே, சன்மார்க்க வாழ்விலே எழக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையை பற்றி கேள்வியாக எழுப்பாத எந்த ஒரு இறை விசுவாசியும் இல்லை என்று சொன்னால் அது மிகையாக இருந்திருக்காது. அந்த கேள்விதான் எமது துவாக்கள், எமது பிரார்த்தனைகள். நாம் எதிர்பார்ப்பது போல ஏன் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றன? எமது துவாக்களுக்கு நாம் எதிர்பார்ப்பது போல ஏன் உடனுக்குடன் பதில் கிடைக்காமல் இருக்கிறது? எமது தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் நோக்கோடும் எத்தனை எத்தனை பிரார்த்தனைகளை செய்கின்றோம், ஆனால் அந்த பிரார்த்தனைகளுக்கு பல போது பதில் கிடைக்காமல் போய்விடுகின்றனவே என்று கேள்வி எழுப்பவர்கள் இருக்கிறார்கள். எமது குடும்ப வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எவ்வளவோ விவகாரங்கள் தொடர்பாக நாங்கள் துவா செய்கின்றோமே, இந்த துவாக்கள் பல போது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக உம்மத்துடைய நிலைமைக்காக, உலகளாவிய முஸ்லிம் சமூகத்துடைய நிலை சீராக வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை துவாக்களை நாம் கேட்கிறோம். ஏன் இந்த துவாக்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்காமல் இருக்கிறது என்று அங்கலாய்கின்ற எவ்வளவோ மனிதர்களை நாம் பார்த்தோம். ஹஜ்ஜுடைய காலத்திலே அந்த புனிதமான அரபா வெளியில் நின்று எத்தனையோ துவாக்களை கேட்கிறோம். தவாஃபின் போதும், சஃபா மர்வாவிலும், ஏனைய புண்ணியஸ்தலங்களிலும் எத்தனை எத்தனை துவாக்களை நாம் கேட்கிறோம். அந்த துவாக்களுக்கெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது போல பதில் கிடைக்காமல் போவதை பார்க்கிற போது நாம் அலட்டிக் கொள்கிறோம், அங்கலாய்க்கிறோம். பல மில்லியன் கணக்கான ஹாஜிகள் உம்ரா செய்வதற்காக சென்றிருந்த நல்லடியார்கள் புனித இடங்களிலே, புனித தலங்களிலே எத்தனை எத்தனை துவாக்களை கேட்கிறார்கள். துவாக்களுக்கெல்லாம் ஏன் பதில் கிடைக்காமல் போகிறது என்ற ஆதங்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. ரமலான் மாதத்திலே புனிதமான ரமலானுடைய இரவுகளிலே எத்தனை பிரார்த்தனைகளை செய்கிறோம். எவ்வளவு பிரார்த்தனைகளை நாங்கள் முன்வைக்கிறோம், ஆனால் இந்த பிரார்த்தனைகளில் எத்தனை பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன, எவ்வளவு பிரார்த்தனைகளுக்கு பதிலே கிடைக்காமல் போய்விடுகிறது என்று நம்மில் பலரும் சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்கின்ற எமது தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு, நாம் சமர்ப்பிக்கின்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு, எமது துஆக்களுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் வேறப்பட்ட நிலையில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்குத்தான், துஆக்களுக்குத்தான் பதில் கிடைக்கும். எந்த அளவு தூரம் துஆக்களுக்குள்ள சரத்துகளை நிபந்தனைகளை நானும் நீங்களும் பேணிய நிலையில் அல்லாவிடம் கையேற்றுகிறோம், எமது தேவைகளை முன்வைக்கிறோம், எமது முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. மறுபக்கத்திலே எமது பிரார்த்தனைகள் எப்போதும் எவ்வாறு எந்த அமைப்பில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். இந்த உண்மையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக எமது துஆக்கள், எமது பிரார்த்தனைகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம் பேண வேண்டிய நிபந்தனைகள் யாவை என்பதனை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது துஆக்கள் அல்லாஹ்வை போய் சேருவதற்கு ஆரம்பமாக அல்லாஹ்வுடன் நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு தரமானதாக இருக்க வேண்டும், வலுவானதாக இருக்க வேண்டும். அது துண்டிக்கப்பட்ட தொடர்பாக, அருகப்பட்ட தொடர்பாக இருக்கும் நிலையில் நாம் செய்கின்ற துஆக்கள், நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள் நிச்சயமாக அல்லாஹ்வை போய் சேரப்போவதில்லை. ஒரு அவசரமான நிலை, ஒரு கட்டடம் எரிந்து கொண்டிருக்கிறது, தீயணைப்பு படையை நாம் அணுக வேண்டும், ஃபயர் சர்வீஸை ஃபயர் பிரிகேட் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் எமது தொடர்பு அந்த தீயணைப்பு படையோடு அவப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் நாம் அவர்களை எவ்வளவு அவசரமாக அழைத்தாலும் எமது அழைப்பு அவர்களுக்கு போய் சேரப்போவதில்லை. அதனை கேட்டு அவர்கள் நாம் எதிர்பார்க்கிற இடத்துக்கு வரப்போவதும் இல்லை. அவசர பொது சேவையை அழைக்கிறோம், தொடர்பு அறுபட்டு இருக்கிறது. தொடர்பு அறுபட்ட நிலையில் எமது அழைப்பு அவர்கள் செவிகளை தட்டப்போவதில்லை, அவர்கள் வந்து எமது சேவையை நிறைவேற்றப் போவதில்லை. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடனான நமது தொடர்பு பல வகைகளில் அறுபட்டிருக்கிறது. தொடர்பு அறுபட்டிருக்கிற காரணத்தினால், லைன் டிஸ்கனெக்டடாக இருக்கிற காரணத்தினால் நாம் அழைக்கிறோம், அழைப்புக்கு மேல் அழைப்பு எடுக்கிறோம். ஆனால் நமது சத்தம் அங்கு கேட்பதில்லை, நமது அழைப்பு போய் அங்கு சேர்வதில்லை. எனவே நமது அழைப்புக்கு பதில் கிடைக்காமல் போய்விடுகிறது. அது வெறும் அங்கடைப்பாகவும் வெறும் சத்தமாகவும் வெறும் முறைப்பாடாகவும் மாத்திரமே நின்று விடுகிறது. எனவே தொடர்பு இருக்க வேண்டும், அது பணமானதாக வலுவானதாக காணப்பட வேண்டும். பாவங்களால் நமது தொடர்பு அல்லாஹ்வுடன் அறுபட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சரியத்திற்கு நாங்கள் மாறு செய்கிற காரணத்தினால் நமது தொடர்பு அல்லாஹ்வுடன் அறுபட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் செவ்வனே நிறைவேற்றாத காரணத்தினால் அல்லாஹ்வுடனான நமது தொடர்பு அறுபட்டிருக்கிறது. நன்மை ஏவி தீமையை நாம் விளக்குவதில்லை. அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற அடிப்படையான கடமையை நாம் செய்வதில்லை. இதன் காரணத்தினால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலான அந்த தொடர்பு அறுபட்டிருக்கிறது. அறுபட்டிருக்கும் நிலையில் நாம் கேட்கின்ற பிரார்த்தனைகள் எங்கே அங்கீகரிக்கப்பட போகின்றன, எமது துஆக்கள் எங்கே நாம் எதிர்பார்க்கின்ற பதிலை நமக்கு தரப்போகின்றன என்று எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் கட்டாயமாக நன்மையை ஏவ வேண்டும், கண்டிப்பாக நீங்கள் தீமைகளை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை விளக்குகின்ற இந்த அடிப்படையான தன்மார்க்க கடமையை நீங்கள் புறக்கணிக்கிற போது அல்லாஹ் கெட்டவர்களை உங்கள் மீது சாட்டி விடுவார். பிறகு உங்களுக்கு மத்தியில் இருக்கிற நல்லவர்கள் துவா செய்வார்கள், அந்த துவாவுக்கு பதில் கிடைக்காது, அந்த துவாவுக்கு ஜவாப் கிடைக்காது. நன்மை ஏவப்படாத போதும், தீமை தடுக்கப்படாத போதும், சமூக விரோத செயல்களுக்கு எதிராக குரல் எழுப்பப்படாத போதும், பாவங்கள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்க போவதில்லை. ஏனென்றால் அல்லாஹ்வுடனான தொடர்பு அங்கே அவப்பட்டிருக்கும். எப்படி பிரார்த்தனைகள் எப்படி துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நாம் வாழுகின்ற சூழலை தூய்மைப்படுத்த வேண்டும், நாம் வாழ்கின்ற சமூகத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். பாவ காரியங்கள் இடம்பெறாத, சமூக விரோத செயல்கள் நடைபெறாத, குற்ற செயல்கள் இல்லாத ஒரு சுத்தமான சூழலில் தான், ஒரு சமூகத்தில் தான் எமது துவாக்களுக்கு பதில் கிடைக்கும், எமது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும். இந்த காரியத்தை நாம் செய்ய கற்பிப்பட்டிருக்கிறோம். நான் மாத்திரம் சுத்தமாக இருந்து விடைப்பு பெற முடியாது, எனது குடும்பம் சுத்தமாக இருக்க வேண்டும், நானும் நீங்களும் வாழ்கின்ற சமூகம் சுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் இல்லாத, குற்றச்சேர்கள் இல்லாத, சமூக விவசாயர்கள் இல்லாத, அத்துமீறல்கள் இல்லாத, அராஜகங்கள் இல்லாத ஒரு இடத்தில் தான் அல்லாஹ்வுடனான தொடர்பு இறுக்கமானதாக இருக்கும். அங்குதான் நமது அழைப்புக்கு பதில் கிடைக்கும். நிறைவேற்றப்படுகிற போது அவன் தடுத்த விஷயங்கள் கடையப்படுகிற போது, அவன் பாவம் என்று சொன்ன விஷயங்கள் செய்யப்படாத சூழ்நிலையில் தான் தொடர்பு உருவாகும். அந்த தொடர்பு தான் நமது அழைப்புக்கு பதில் சொல்லும் தொடர்பாக இருக்கும். உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களது பாவங்களை உயரப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று அவன் தடுத்தவற்றை தவறு வாழ்கிற போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறீர்கள், அதன் விளைவு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களது அழைப்புக்கு பதில் சொல்லுவான், உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்லுவான், உங்களுடைய துஆவுக்கு ஜவாப் கிடைக்கும். எனவே அல்லாஹ்வுடனான எமது தொடர்பை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய நல்ல யாத்திரை இஸ்லாமிய சமூகத்திலே அல்லாஹ்வுடனான இந்த தொடர்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள, சரியாக வைத்துக் கொள்ள, துண்டிக்கப்படாத நிலையை வைத்துக் கொள்ள சில அம்சங்களை நாம் பேட வேண்டியிருக்கிறது. ஆரம்பமாக அல்லாஹ்வுடன் பிரார்த்திக்கின்ற போது, அவனிடம் கையேந்துகின்ற போது, அவனிடம் துஆ கேட்கின்ற போது தூய்மை இருக்க வேண்டும். தூய்மையான நிலையில் அவனுடைய அடியான் நான், அவனுடைய அப்து நான் என்ற மனோநிலையோடு அவனிடம் கையேந்த வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள். வைதா காலத்து ஐபாதி அண்ணி, எனது அடியார்கள் நபியே என்னை பற்றி விசாரித்தால் நான் மிக மிக நெருக்கமாக அவர்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்றார். எனது அடியார்கள் என்னை பற்றி விசாரித்தார். துனியாவுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, கிரகத்துடைய அடியார்களை பற்றியும் தீனார்களுடைய அடியார்களை பற்றியும் அல்லாஹ் இங்கு சொல்லவில்லை. பெண்ணுக்கு அடிமைப்பட்டவர்களையும் மண்ணுக்கு அடிமைப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் இங்கு சொல்லவில்லை. ஆசைக்கும் ஆசா பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு ஆசைகளுக்கும் பின்னால் அல்லுண்டு செல்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை. மாற்றமாக தூய்மையாக எனக்கு மாத்திரம் அடிமைப்பட்டு என்னுடைய அப்துகளாக மாத்திரம் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய அழைப்புக்குத்தான் நான் பதில் சொல்றேன், அவர்களுடைய துவாவுக்குத்தான் நான் பதில் சொல்றேன். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? நபியே சொல்லுங்கள், நான் எனது அப்துகளுக்கு எனது அடியார்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன், அவர்கள் எனக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நான் தான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் இவருக்கு நெருக்கமாக இருக்கிறான் என்றால், நாங்கள் அல்ல அவளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், நாம் அல்ல அவளுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், அவன் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். நாம் இங்கிருந்த போதிலும் அவன் எங்களோடு இருக்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சத்தமாக துஆ கேட்க வேண்டாம், சத்தமாக நீங்கள் துவா கேட்க வேண்டாம். நீங்கள் அழைக்கின்ற அந்த அல்லாஹ் செவிடனும் அல்ல, அவன் தூரத்தில் இருப்பவனும் அல்ல. நன்றி கேட்கக்கூடிய உங்களுக்கு மிகவும் பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியவன் அவன். அவன் உங்களோடு இருக்கிறான். எனவே உரத்த தொனியில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் அடக்கமாக அமைதியாக உங்களுடைய துவாக்களை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஹ்ராம் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அவன் எங்களுடைய ரப்பு என்ற இந்த உணர்வு, இந்த நம்பிக்கைதான் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவின் ஆரம்ப நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லவ் அரத்துமுல்லாஹ் ஹக்க மஅரிஃபத்தி லஸாலத் துஆஇக்கும் ஸுவா. நீங்கள் அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொண்டால் உங்களுடைய துஆக்களின் காரணமாக மலைகள் கூட பேசப்பட்டுவிடும். நீங்கள் அல்லாஹ்வை சரியான முறையில் அறிந்து கொண்ட நிலையில் அவன் மீது கொண்ட ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் அவனுடைய அடிமைகள் என்ற அந்த உறுதியான எண்ணத்தோடு நீங்கள் அவனிடம் கையேந்தினால் மலைகள் கூட பேசப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவை கொண்டு நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ என்பது, பிரார்த்தனை என்பது ஒரு மூமின் பெற்றிருக்கிற மிக பலமான ஆயுதம் என்று சொல்கிறது நமது மார்க்கம். முக்கியம் இஹ்லாஸோடு, நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்ற அந்த ஆழமான மனப்பதிவோடு எமது கரங்கள் வானத்தை நோக்கி உயர வேண்டும். அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முதலாவது அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவதாக, வானத்தை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி உயர்கின்ற நமது கரங்கள் சுத்தமான கரங்களாக இருக்க வேண்டும். நமது கண்கள், நமது காதுகள், நமது உடல் உறுப்புகள், நமது வயிறு உட்பட அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஹராத்தை சம்பாதித்த நிலையில், ஹராத்தை உட்கொண்ட நிலையில், ஹராமான உழைப்பை கொண்டு கொள்வனவு செய்த ஆடைகளை அணிந்த நிலையில், ஹராமான ரத்தம் உடலில் ஓடும் நிலையில் ஏந்தப்படுகின்ற கரங்கள் வெறும் கைகளாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் மிகவும் பிரபலமானது. ஒருவர் பயணத்தில் இருக்கிறார். நீண்ட நெடும் பயணத்தில் ஈடுபட்டு பறக்கும் தலையோடும் தூசு படிந்த கால்களோடும் நிற்கிறார். தனது தேவைகளை கேட்பதற்காக வானத்தை நோக்கி தனது கரங்களை உயர்த்துகிறார். யாரத் யாரத் என்று அல்லாஹ்விடம் தனது தேவைகளையும் முன்வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வஹுத்திய பில் ஹராம் ஃபஅன்னா யஸ்தஜாபு லஹு. அவர் உண்ணும் உணவு ஹராமானது, அவர் குடிக்கும் பானம் ஹராமானது, அவர் அணிந்திருக்கும் ஆடை ஹராமானது, அவரது உடலே ஹராத்தினால் போஷிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பிரார்த்தனைக்கு துஆவுக்கு எங்கே பதில் கிடைக்கப் போகிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? இந்த நிபந்தனை பூணப்பட வேண்டும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள், என்னுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பதில் என்ன? உமது உணவை ஹலாலாக அமைத்துக் கொள்ளும், அப்போது உமது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும். உமது உணவை ஹலாலாக அமைத்துக் கொள்ளும், அப்போது உமது துஆவுக்கு விடை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றனவே, புனித இடங்களில் எல்லாம், புனித தலங்களில் எல்லாம், புனித நாட்களில் எல்லாம், புனித இரவுகளில் எல்லாம் நாம் கேட்கின்ற, அழுது அழுது கண்ணீர் வடித்து கலங்கி கேட்கின்ற எத்தனை எத்தனை துஆக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றனவே என்று அங்கலாய்க்கிற நாங்கள் இந்த நிபந்தனைகளை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? எங்களில் எத்தனை பேருடைய உழைப்பு தூய்மையான ஹலாலாக அமைந்திருக்கிறது? ஹலாலை உழைக்காத, ஹலாலை மாத்திரம் உழைத்து ஹராத்தை தவிர்ப்பவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பட்டி கொடுக்கல் வாங்கிலிருந்து விடுபட்டவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஹராமான கொடுக்கல் வாங்கல் ஈடுபடாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்?
கை வைக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தன்னிடம் வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கு, உத்தியோகத்தவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுபவர்கள், அவர்களுக்குள்ள உரிமைகளை நிறைவாக வழங்குபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கைலஞ்சம் கொடுக்காதவர்கள், கைலஞ்சம் வாங்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? தன்னுடைய கடமையை, தொழிலை, டியூட்டியை சரியாக செவ்வனே நிறைவேற்றி வருமானத்தை, சம்பளத்தை பெறுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிச்சயமாக இந்த நிலை உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில், ஹலால் உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில், ஹலால் தவிர்க்கப்படுவது உத்தரவாதப்படுத்தப்பட்ட நிலையில் கையேந்துவோம். நிச்சயமாக எமது துவாக்களுக்கும் பதில் கிடைக்கும் என்பது மாத்திரமல்ல, எமது துவாக்கள் மலைகளை கூட சேர்த்துவிடும், தகர்த்துவிடும் என்ற மிகப்பெரிய உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடனான உறவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அனைத்திலும் ஹலால் பேணப்பட வேண்டும், அனைத்திலும் ஹராம் தவிர்க்கப்பட வேண்டும். இப்ராஹிம் அதகம் ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு நாள் பத்ராவுடைய பஜாருக்கு போகிறார்கள். பத்ராவுடைய பஜாரிலே இப்ராஹிம் அதகம் ரஹ்மஹுல்லா அவர்களை பார்த்த மக்கள் அவர்களை சூழ வந்து நின்று கொள்கிறார்கள். கூடிய மக்கள் இப்ராஹிம் அகம் ரஹ்மல்லா அவர்களை விருத்து கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றனவே, என்ன காரணம், ஏன் எமது பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கின்றன, விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்ட போது இப்ராஹிம் அகம் ரஹ்மல்லா அவர்கள் சொல்கிறார்கள், 10 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்காத காரணத்தினால் உங்களது உள்ளங்கள் எல்லாம் செத்துவிட்டன, அதன் விளைவாக உங்களுடைய துவாக்களுக்கு எந்த பதிலும் கிடைக்காமல் போய் விடுகின்றன என்று சொன்னார்கள். அந்த 10 விஷயங்களும் என்ன? அல்லாஹ்வை அறிந்து வைத்திருக்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்கு உள்ள கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள். குர்ஆனை ஓதுகின்ற நீங்கள் குர்ஆனின் அடிப்படையில் அமல் செய்யாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை சாப்பிடுகிற நீங்கள் அதற்கு அவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அதிகம் நேசிப்பதாக பேசுகிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவை நீங்கள் தூர விட்டு எறிகிறீர்கள். ஷைத்தான் உங்களுடைய எதிரி என்று நம்புகிறீர்கள், ஆனால் அந்த ஷைத்தானுடைய அழைப்புக்கு நீங்கள் அவ்வப்போது பதில் சொல்கிறீர்கள். நரகம் சத்தியமானது என்று நம்புகிறீர்கள், ஆனால் அந்த நரகத்தை விட்டு நீங்கள் இறந்தோடுவதாக தெரியவில்லை. சுவர்க்கம் உண்மையானது என்று நம்புகிறீர்கள், ஆனால் அந்த சுவனத்தை அடைவதற்கு நீங்கள் அமல் செய்வதாக தெரியவில்லை. உங்களிலே பலர் மறந்திருக்கிறார்கள், அந்த மையத்துகளை கொண்டு போய் அவ்வப்போது அடக்கம் செய்கிறீர்கள், ஆனால் மௌத்தை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுவர்களாக இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் கண் விழுந்து விட்டால் அடுத்தவர்களுடைய குற்றங்களை, குறைகளை பேசுவதில் காலம் கழிக்கிறீர்கள், உங்களுடைய குறைகளை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இந்த 10 விஷயங்களின் காரணமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை சாகடித்து விட்டான், மரணிக்க செய்து விட்டான். அதன் காரணத்தினால் உங்களுடைய எந்த துவாவும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுகிறது. இப்ராஹிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் இவ்வளவு அற்புதமாக எங்களை போன்ற பாவிகளுடைய நிலையை படம் பிடித்து சித்தரித்து காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எமது பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ்வுடன் பதில் கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். இதோ வழி இருக்கிறது. இது சீன வித்தை அல்ல, மந்திரம் அல்ல, மிக இலகுவானது. இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடன் கையேற்றுவோம். ஹலாலை பேணிய நிலையில், ஹராத்தை தவிர்த்த நிலையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், பதில் கிடைக்கும் நிச்சயமாக. அடுத்ததாக தொடர்ந்து துவா செய்ய வேண்டும், நிராசை அடையாமல், நம்பிக்கை இழக்காமல், விரக்தி அடையாமல், தொடர்ந்து தொடர்ந்தேச்சியாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது, நிராசை அடையக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் அவசரப்படாத வரைக்கும் அவருடைய பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். ஒருவர் அவசரப்படாமல் இருந்தால் அவருடைய துவாவுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அவசரப்பட்ட ஒருவர் இவ்வளவுதான் துவா கேட்டேன், பதில் கிடைக்கவில்லையே என்று சொல்லி சோர்வடைந்து துவா செய்வதை விட்டு விடுகிறார். அதன் காரணத்தினால் அவருக்கு கிடைக்க இருந்தது கிடைக்காமல் போய்விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னஹு லா யக்ஸுலுர் ரவ்ஹ் இல்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வின் நிராகரிப்ப கூடிய மனிதர்களை தவிர வேறு எவரும் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்க போவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்றான். துஆ கேட்கின்ற போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். பூனை நீயத்தோடு துவா கேட்கக்கூடாது. அதையும் செய்து பார்த்தோம், இதையும் செய்து பார்த்தோம், இப்போது துவாவும் செய்து பார்த்து விடுவோமே. அது நடக்காத போது, இது நடக்காத போது குறைந்தபட்சம் துவாவது அங்கீகரிக்கப்பட்டு அதுவாவது நடக்கலாமே என்ற மனோநிலையோடு கேட்கப்படுகிற துவாவுக்கு பதில் கிடைக்காது. இந்த முதலாளியிடம் போய் உதவி கேட்டால் கண்டிப்பாக தருவார் என்று நம்புகிறோம். இந்த அதிகாரியிடம் போய் முறைப்பட்டால் என்னுடைய முறைப்பாடு சரியாக தீர்மளிக்கப்பட்டு என்னுடைய பிரச்சினை தீரும் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை விட ஆயிரம் மடங்கு உறுதியான மனோநிலையோடு அல்லாஹ்விடம் கையேற்ற வேண்டும். எனவேதான் துவா கேட்கிற போது நமக்கு சொல்லப்படுகின்ற மிக அடிப்படையான அறிவுறுத்தல், மிக உறுதியான மனநிலையோடு நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். இது மிக முக்கியமானது. அடுத்ததாக வாயால் நாவால் அல்ல துவா கேட்பது. வாய் அசையும், உள்ளம் ஹாதிராக இருக்கும் நிலையில், உள்ளமும் நாவும் இணைந்த நிலையில் நமது பிரார்த்தனை அமைய வேண்டும். கஷ்டமான நேரத்தில் மாத்திரம் துவா கேட்பதல்ல, சுகமாக இருக்கும் போதும் வளமாக இருக்கும் போதும் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும் துவா கேட்டு அந்த மனிதன் கஷ்டமான நிலையில் துவா கேட்கிற போதுதான் அந்த துவாவுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால் மட்டும் ரப்பே ரஹ்மானே, கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால் மட்டும் உம்ரா, கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால் மட்டும் சதகா, கஷ்டம் நஷ்டம் வந்து விட்டால் மாத்திரம் அமல் மாத தவணை தொழுது துவா என்று வருகிற போது அந்த துவாக்கு கிடைக்கிற பதில் சில போது குறைவாக இருக்கலாம், எதிர்மறையாகவும் அமைத்து விடலாம். சுகத்திலும் துவா கேட்க வேண்டும், கஷ்டத்திலும் துவா கேட்க வேண்டும். நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்ட மனோநிலையை துவா செய்ய வேண்டும். பிறருக்கு எங்களால் அநீதிகள் நடந்திருந்தால், பிறருடைய உரிமைகளை பறித்திருந்தால் அவற்றை அவர்களுக்கு வழங்கிவிட்டு துவா கேட்க வேண்டும். ஒவ்வொரு துவாவையும் மேற்றி மீற்றி கேட்க வேண்டும். குறைந்தபட்சம் கேட்கிற துவாவை மூன்று தடவைகளாவது வீழ்த்த வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. பொது கேட்கின்ற போது எமது உடல் தூய்மையாக இருக்க வேண்டும், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். முடியுமானவரை உதவு செய்து கொள்ள வேண்டும். தாழ்ந்த தொனியிலே துவா கேட்க வேண்டும். ரகசியமாகவும் அல்ல, பெரும் சத்தமாகவும் அல்ல, தாழ்ந்த தொனியிலே துவா கேட்க வேண்டும். முடியுமானவரை கபிலாவை முன்னோக்கி அமர்ந்த நிலையில் துவா கேட்க வேண்டும். பாவங்கள் எதுவும் செய்யாத ஒரு சூழ்நிலையில் அல்லாவிடம் கையேற்ற வேண்டும். குறிப்பாக துவா கபூலாவதற்கு என்று கபூல் ஆலமீனான் அல்லாஹ் காலங்களை நேரங்களை வக்துகளை வைத்திருக்கிறான். அத்தகைய சந்தர்ப்பங்களை உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவும், இரவுடைய நடுநிசி, நடுநிசியை தொடர்ந்து வருகிற நேரம், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட வேளை, மழை இறங்கக்கூடிய சந்தர்ப்பம், ஜும்மாவுடைய நாள், குத்துபாவுடைய நேரம், குத்துபாவுக்கும் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரம், ஜம்ஜம் தண்ணீரை அருந்தக்கூடிய சந்தர்ப்பம், சுஜூதுடைய ஸ்தானம், அரபாவுடைய நாள், ரமலானுடைய காலம், ஜிக்ருடைய மஜ்லிஸுகள், இவையெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நேரங்கள், காலங்கள், சந்தர்ப்பங்கள், இடங்கள். இவற்றை உச்சநிலையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அநீதி விளைக்கப்பட்டவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும். ஒரு தந்தை ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்காக செய்த துவா அங்கீகரிக்கப்படும். தாயிடம் செல்ல வேண்டும், உம்மா எனக்காக துவா செய்யுங்கள், அவர் துவா செய்ய வேண்டும். தந்தையிடம் செல்ல வேண்டும், வாப்பா எனக்காக துவா செய்யுங்கள், அவர் துவா செய்ய வேண்டும். ஹதரத்திடமும் ஆலிமிடமும் ஷேகிடமும் மௌலானாவிடம் மாத்திரமல்ல, துவா செய்யுமாறு போட வேண்டும். அவர்களிடமும் துவா செய்யுமாறு கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்று அவர்கள் பாலிகான நல்லடியார்கள். ஒப்பிட்டு ரீதியில் இவர்கள் அனைவரை விடவும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஒப்பிட்டு ரீதியில் பதில் கிடைப்பதற்கு தகுதியானவர்கள் தான் நமது பெற்றோர், நமது பக்கத்தில் இருக்கின்ற நமது தாய், நமது தகப்பன், அவர்களை அறிக்கைகளுக்காக துவா செய்யுமாறு கேட்க வேண்டும். அந்த துவாவுக்கு பதில் கிடைக்கும். பிரயாணி செய்யக்கூடிய துவாவுக்கு பதில் கிடைக்கும். நோபாரியுடைய துவா, இஸ்லாமுடைய நேரத்தில் கேட்கப்படுகிற துவா. அது மாத்திரமல்ல, தனது பெற்றோருக்கு அதிகம் நன்மை செய்கிற ஒரு மகன், ஒரு மகள் கேட்கிற எந்த துவாவும் கபூலாகும். பெற்றோருக்கு துரோகம் செய்துவிட்டு, அவர்களுடைய உள்ளத்தை நோவித்து விட்டு, அவர்களுக்கு மாறு செய்துவிட்டு இவர் வெறும் அமல் செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற முடியாது, தன்னுடைய துவாவுக்கான பதிலை எதிர்பார்க்க முடியாது. பெற்றோருக்கு அதிகம் நன்மை செய்துவிட்டு, பணிகளை செய்துவிட்டு கையேந்துங்கள், அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய போதுமானவனாக இருக்கிறார். ஜம்ராத்துகளிலே கேட்கப்படுகிற துவா, சஃபா மர்வாவிலே கேட்கப்படுகிற துவா, எத்தனை எத்தனை சந்தர்ப்பங்களை, இடங்களை நமது துவாக்கள் கபூலாவதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. கஷ்டத்தில் இருக்கிறோமா, கவலைகளை சுமந்திருக்கிறோமா, மனதிலே வேதனைகளா, தாங்க முடியாத விசனங்களா, இருக்கவே இருக்கிறது. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின அஸ்ஸாலிமீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தந்த துவா. நம் யூனுஸ் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்ட ஒரு தவறின் காரணமாக ஒரு பெண்ணாம்பெரிய மீனினால் விழுங்கப்படுகிறார்கள். அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே பரகாரம் இருக்கிறார்கள். அந்த அவஸ்தையிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப செய்த துவா தான் அந்த சுப்ஹானக இன்னி குன்து மின அஸ்ஸாலிமீன். அந்த துவாவுடைய விளைவு என்ன? அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். மதிப்புரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, லா இலாஹ இல்லா தௌஹீதை சொல்கிறது, சுப்ஹான தந்தியை சொல்கிறது, இன்னி குன்து மின அஸ்ஸாலிமீன் இக்ராமை சொல்கிறது, லா இலாஹ இல்லா அல்லாஹ்வே உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு எவரும் இல்லை என்று சொல்வதற்கு கூடாக அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஒரு ஏற்றுக்கொள்கிறார். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிக முக்கியமானது. இரண்டாவதாக, சுபஹான நீ மிக தூய்மையானவன், நீ யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், நீ நீதியானவன், நேர்மையானவன். இதை ஏற்றுக்கொள்வதற்கு கூடாது அல்லாஹ் நமது துவாவை கபூல் செய்கிறான். இன்னை குற்று மிளப்பாடுமே, நான் பாவியாக இருக்கிறேன், நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன், நான் நல்லவன் அல்ல, என்னை பொருந்திக்கொள் என்று அல்லாவின் சன்னிதானத்திலே எம்மை சமர்ப்பிப்பதற்கு கூடாது அல்லாஹ் நம்மை ஏற்று எமது துவாக்களை கபூல் செய்கிறான். எனவே இந்த வகையில் தான் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருகி கேட்கிறார், கஷ்டமும் துன்பமும் எந்த ஒரு கவலையும் நிச்சயமாக அல்லாஹ்வினால் நீக்கப்பட்டுவிடும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். வனஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுஜில் முஃமினீன். நபி யூனுஸ் இந்த துஆவை செய்து கவலையிலிருந்து விடுதலை கேட்டார். அந்த வகையில் நாம் யூனுஸை கவலையிலிருந்து விடுவித்தோம், அதே போல எல்லா மூமின்களையும் நாங்கள் கவலையிலிருந்து விடுதலை செய்வோம். எனவே இந்த துவா எவரால் ஓதப்படுகிறதோ அவருக்கு கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது துவாக்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? சபபுகளை எடுக்க வேண்டும். முஸ்லிம் உம்மத்துடைய அவநிலையை பாருங்கள், முஸ்லிம் உம்மத்துடைய கேவலத்தை பாருங்கள். முஸ்லிம்கள் ஏன் இப்படி சீரந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கவலைப்படுகிறோம், துவா கேட்கிறோம், துவாவுக்கு பதில் கிடைப்பதில்லை என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, களத்தில் இருக்கும் நிலையில் பிரார்த்தனை புரியப்பட வேண்டும், உழைக்கும் நிலையில், உழைச்சியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில், போராடும் நிலையில், அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு செயற்படும் நிலையில் களங்கள் உயர்த்தப்படுகிற போதுதான் பதில் கிடைக்கும். வெறுமனே குந்திக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அந்த பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்காது. பதிலே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, உஹதிலே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, கண்டத்திலே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, குடையிலே அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. எப்படி வந்தது? மலக்குகள் வந்து உதவி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மதீனாவிலே சும்மா இருந்து கொண்டு மரக்களுடைய உதவியை நாடவில்லை. களத்துக்கு சென்றார்கள், போராட்ட களத்துக்கு சென்றார்கள், எல்லா பௌதிக காரணிகளையும் கவனித்துக் கொண்டார்கள், பெருமுயற்சியில் ஈடுபட்டார்கள். இறுதியாக அல்லாஹ்விடம் கையேற்றுகிறார்கள், ரப்பே ரஹ்மானே, மனிதர்கள நிலையில் நாம் எல்லா முயற்சிகளையும் செய்து விட்டோம், எல்லா உழைப்புகளையும் செய்து விட்டோம், இதோ எமது அர்ப்பணம், இதோ எமது தியாகம், இப்போது எங்களுக்கு நீ உதவி செய். உழைப்புக்கு பின்னால், முயற்சிக்கு பின்னால் தான் தவக்குள், உழைப்புக்கு முன்னால் முயற்சிக்கு முன்னால் ஒருவர் தவக்குள் வைக்கிறாரா, அது தவக்குள் அல்ல, அது தவாக்குள். தவக்குள் என்பது பௌதீக காரணிகளின் உச்சநிலையில் எடுத்ததற்கு பின்னால் வைக்கப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கியதை இது மிக தெளிவாக பார்க்கிறோம். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்கிறார்கள், ஹிஜ்ரத் செல்வதற்காக எல்லா முன்னாயத்தங்களையும் செய்கிறார்கள். போவதற்கு வாகனம் தயார் செய்யப்படுகிறது, தோழர் தெரிவு செய்யப்படுகிறார், வழிகாட்டி தெரிவு செய்யப்படுகிறார், உணவு கொண்டு வருவதற்கு ஆட்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள், பாதை தெரிவு செய்யப்படுகிறது, இடையில் தங்குவதற்கு இடம் தெரிவு செய்யப்படுகிறது. எல்லா சம்பவங்களையும் எடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அங்கே கவுர் குகையிலே இருக்கிறார்கள். குறைசி காதுகள் தேடி வந்தவர்கள் வந்து விட்டார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே பாருங்கள், மேலே ஒரு குறைசி இருக்கிறான், அவனது பார்வை கீழ் நோக்கி சென்று விட்டால் என்னை கண்டுவிடுவான், மாட்டிக்கொள்வோமே என்று சொன்ன போதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அவனிடம் பிரார்த்திப்போம். சபபுகளுக்கு அப்பால் உள்ள நிலை, பௌதிய காரியத்துக்கு அப்பால் உள்ள நிலை. மதுரை களத்திலே நபி அவர்கள் எல்லா ஆயத்தங்களையும் செய்துவிட்டு இறுதியாகத்தான் சுற்றுநிலை விடுகிறார்கள். அல்லாஹ்விடம் முறைப்படுகிறார்கள், ரப்பே ரஹ்மானே, இன்று இந்த நாள் இந்த களத்தில் இந்த திருக்கூட்டம் அழிக்கப்படும் என்றிருந்தால் உன்னை வழங்கி வழிபடுவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள், இவர்களை காப்பாற்று இந்த பொறுப்பை உன்னிடம் விட்டு விடுகிறேன் என்று இவர்கள்தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அம்சங்கள் கவனித்துக் கொள்ளப்பட வேண்டும். உழைத்த நிலையில், பாடுபட்ட நிலையில், தியாகம் செய்த நிலையில், பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்ட நிலையில் கையேற்றுவோம். நாம் ஒரு சான் முன்னால் சென்றால் அல்லாஹ் ஒரு மூலம் நம்மை நோக்கி வருவான், ஒரு மூலம் முன்னால் சென்றால் ஒரு யார் முன்னால் வருவான், நாம் நடந்து சென்றால் அவன் ஓடி வருவான். இது அவனுடைய வாக்கு, ஹதீஸ் குர்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இறுதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு பாவத்தை வைத்து அல்லது குடும்ப உறவை அறுக்கும் நோக்கத்தோடு ஒருவர் பிரார்த்திக்காத வரைக்கும் அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் மூன்று வகையில் பதில் சொல்வான். முதலாவது நமது துவாவை உடனடியாக உலகத்திலே ஏற்றுக்கொண்டு நாம் எதிர்பார்க்கிற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். இரண்டாவதாக நமது துவாக்குள்ள விளைவை மறுமையில் அல்லாஹ் தருவதற்கு அதனை பின்போட்டு விடுவான். உலகத்திலே உடனடியாக கிடைக்கும், இல்லாத போது மறுமையிலே அல்லாஹ் நமக்கு அதை தருவான். மூன்றாவதாக குறிப்பிட்ட அந்த தேவை நிறைவேறாத போதும் அல்லாஹ் மற்றொரு நமக்கு ஏற்பட இருந்த கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு அனர்த்தத்தை நீக்கி விடுவான். துஆவினால் ஹைரு தான் நேரடியாக அங்கீகரிக்கப்படும் அல்லது மறுமையிலே கிடைக்கும் அல்லது அல்லாஹ் மற்றொரு கஷ்டத்தை, துன்பத்தை நீக்கி வைத்து விடுவான். எனவே அவசரப்படக்கூடாது. இதை நபி அவர்கள் சொன்ன போது சகாபாக்கள் சொன்னார்கள், இதன் நுக்கிரு, நாங்கள் அதிகம் அதிகம் இனி துவா கேட்போம், அல்லாஹ்வின் தூதரே கேட்டுக்கொண்டே இருப்போம், உடனே கிடைக்கும் அல்லது மறுமையில் கிடைக்கும் அல்லது நமக்கு ஏற்பட்டிருக்க ஒரு கஷ்டம், மற்றொரு கஷ்டம், வரையிருந்த ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், அதிகம் அதிகமாக கேட்போம் என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீங்கள் கேட்பதை விட அதிகம் அதிகம் தரக்கூடியவன், கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். எனது அடியார்களே, உங்களே வாழ்ந்த ஆரம்ப மனிதனும் கடைசி மனிதனும் உங்கள் மத்தியில் இருக்கிற மனிதர்களும் ஜிங்களும் அனைவரும் ஒரு திடநிலையை ஒன்று கூடி என்னிடம் கேட்டாலும் அனைவருடைய தேவைகளையும் நான் நிறைவேற்றுவேன், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய காரணத்தினால் எனது கசானாவிலே எதுவும் குறைய போவதில்லை, கடலிலே ஒரு ஊசியை போட்டு எடுத்தால் அந்த ஊசியில் எந்த அளவு கொஞ்சம் தண்ணீர் இருக்குமோ அந்த அளவு கூட எனது பொக்கிஷத்திலே எதுவும் குறைய போவதில்லை. எல்லா மனிதர்களும் எல்லா ஜிங்களும் நிறைவேற்றப்பட்டாலும் அதுவே ஒரு அமல். அத்துஆ ஹுவல் இபாதா, அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பது இபாதத்தாகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்றுக்கொள்ளப்படட்டும், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கட்டும், அங்கீகரிக்கப்படட்டும், அங்கீகரிக்கப்படாமல் இருக்கட்டும், துஆ கேட்பதே ஒரு அமல், இபாதத் என்ற உணர்வோடு துஆ கேட்பவர்களாக இருப்போம். எனவே அந்த வகையில் துஆக்குரிய நிபந்தனைகளை வேண்டிய நிலையில் துஆ கேட்போம், உறுதியான மனோநிலையோடு துஆ கேட்போம், சமூகங்களை எடுத்த நிலையில் பௌதிக காணிகளை கவனத்தில் கொண்ட நிலையில் துஆ கேட்போம். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவான் என்ற உணர்வோடு துஆ கேட்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகையில் எங்களது குற்றம் குறைகளை மன்னித்து அருள் புரிவானாக, நமக்கு மகபுரத்தை தருவானாக, ரஹமத் செய்வானாக, எமது குற்றம் குறைகளின் காரணமாக எங்களது துஆக்களை அவன் அங்கீகரிக்காமல் நிராகரிக்காமல் இருப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது குற்றம் குறைகளை ஏற்க நிலையில் நமது அனைத்து பிரார்த்தனைகளை ஏற்று அருள் புரிவானாக, எமது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர் செய்வானாக, எமது குடும்ப வாழ்க்கையை சீர் செய்வானாக, முஸ்லிம் உம்மத்துடைய நிலையை சீர் செய்வானாக, தலிருந்து வாழக்கூடிய நிலையை முஸ்லிம் உம்மத்துக்கு உருவாக்குவானாக, உலகளாவிய ரீதியில் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்குகிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பானாக, நமது நாட்டை வளப்படுத்துவானாக, நம் நாட்டில் வாழ்கிற மனிதர்கள் மத்தியிலே சுமூகமான நிலையை உருவாக்குவானாக, அனைத்து துறைகளும் வளம் பெற்ற ஒரு நாடாக இந்த நாட்டை ஆக்குவானாக, இந்த பூமியை ஆக்குவானாக, அனைத்துக்கும் மேலாக எமது மறுமை வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுனலோகத்து பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வாஹு தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.